நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்களாலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
இருக்கும் வரை இரத்த தானம், இறந்த பின்பு கண் மற்றும் உடல் தானம். இறந்த பின்பு உடல் மக்கி மண்ணோடு சேருவதற்கு பதிலாக கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்காக மருத்துவமனைக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் படிக்க உதவியாக இருக்கும் இல்லையா? உடல் தானம் பற்றி விரிவாக கூறுகிறார் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இருப்பிட மருத்துவ அதிகாரி பி சிவபிரகாசம் அவர்கள்.
வணக்கம் நண்பர்களே, வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கிட்டு வருது. நிறைய ஃபீல்ட்ல இருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்களை கூப்பிட்டு நம்ம அவங்கவுங்க துறையில என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சாதனைகள், பொதுமக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு வர்றோம். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா உடல் உறுப்பு தானம் ரொம்ப பிரதானமா நடைபெற்று வந்துட்டு இருக்குது. அதை பத்தி விரிவா எடுத்து சொல்றதுக்காக கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இருப்பிட மருத்துவ அதிகாரி டாக்டர் சிவபிரகாசம் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை முதலில் வரவேற்கலாம். வணக்கம் சார்.
நான் டாக்டர் சிவபிரகாசம், இருப்பிட மருத்துவ அதிகாரியாக கடந்த 5 ஆண்டுகளாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறேன். அனைவருக்கும் வணக்கம்
சார். ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கறது வந்து நம்ம இப்பதான் கேள்விப்பட்டு இருக்கோம் பரவலா, ஒருவேளை மீடியா எக்ஸ்போஷர்னால. இது பாத்தீங்கன்னா புராணத்திலேயே இருக்குது. கண்ணப்ப நாயனார் வந்து சிவனுக்கு வந்து கண் கொடுத்தது, அது கூட ஆர்கன் டொனேஷன், ஐ டொனேஷன் தான். ஆக அது அந்த காலத்திலேதான் இருந்துட்டு இருக்குது. இப்ப இந்த ஆர்கன் டொனேஷனுக்கு பாத்தீங்கன்னா மூளைச்சாவு ஏற்பட்ட அவங்களோட உறுப்புகளை தான் நம்ம எடுக்கிறோம். மூளைச்சாவு அப்படிங்கறது என்ன, சாதாரண சாவு அப்படிங்கறது என்ன?
அதாவது அந்த ஆர்கன் டொனேஷன்ங்கிறது கடந்த 2 ஆண்டுகளாக குறிப்பாக உங்க எல்லோருக்கும் நினைவு இருக்கும், ஹிதேந்திரா என்ற மாணவன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மருத்துவ தம்பதியரின் மாணவர் ஒருவர் ஒரு அகால விபத்தில் அடைந்தபோது அவர் மூளைச்சாவு ஏற்பட்டு அவருடைய உடல் உறுப்புகள் எல்லோருக்கும் தானமாக வழங்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் மீடியா மூலம் இந்த உடல் உறுப்பு தானமானது எல்லாருக்கும் பரவலாக பேசப்பட்டு அதற்கு பின்பு என்னுடைய அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலமாகவோ நேரிலோ வந்து சந்தித்து குறிப்பாக கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் இதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அவர்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் சரியா தெரியல. நேற்று கூட பாத்தீங்கன்னா நான் வந்து உணவு அருந்துவிட்டு என்னுடைய அறையின் வெளியில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது 2 மாணவர்கள் வந்து, சார் நாளைக்கு வந்து 2 உடல் உறுப்பு தானம் பண்ணலாம் இருக்கோம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு வந்து கேட்டாங்க. இது அவங்களோட அறியாமையை காட்டுது. உடல் உறுப்பு தானம் என்றால் என்ன? மேடம் கேட்ட மாதிரி உடல் உறுப்பு தானம் என்பது உதாரணமாக வந்து சில உறுப்புகளை வந்து உயிருடன் இருக்கும்போது கொடுக்கலாம், சில உறுப்புகளை இறந்த பின்புதான் கொடுக்க முடியும். உதாரணமாக சில உறுப்புகள், எந்தெந்த உறுப்புகளை வந்து உயிருடன் இருக்கும்போது கொடுக்கலாம்? ரத்தம் கூட ஒரு ஆர்கன் தான், பிளட். பிளட் பரவலாக பாத்துட்டீங்க, ஒரு காலத்தில் பிளட் டொனேஷன் என்னன்னே தெரியாது. நானா சிறுவனாக இருக்கும் பொழுது எங்களுடைய தாய் தந்தையர் ஒரு சொட்டு ரத்தம் போனாவே இதுக்கு எவ்வளவு ஆப்பிள் சாப்பிட்டு ஈடுகட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். அது தவறு, அது முற்றிலும் தவறு. எல்லோருமே தங்களுடைய உடலில் 350 மில்லி முதல் 500 மில்லி வரை 3 மாதத்தில் 4 மாதத்துக்கு ஒரு முறை தங்கள் உடலில் உள்ள ரத்தத்தை தானமாக செய்யலாம். மிகவும் சிறந்ததான ரத்த தானம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது நீங்க நினைக்கிறீங்க ரத்தம் வந்து ஒரு பாக்கெட் கொடுத்தா அது ஒருத்தருக்கு தான் போகும் அப்படின்னு, அது தவறு. அந்த ரத்தத்தில் எங்க மருத்துவமனையில் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து பிளேட்லெட்ஸ் சொல்லக்கூடிய ரத்தணுக்களா பிரிக்கிறோம், பிளாஸ்மா என்ற சொல்லக்கூடிய திரவமா பிரிக்கிறோம், ரத்த சிவப்பணுக்களை தனியா பிரிக்கிறோம், ரத்த வெள்ளை அணுக்களை தனியா பிரிக்கிறோம். இது மாதிரி ரத்தத்தை வந்து முழு ரத்தமாகவும் கொடுக்கலாம். சோ இது வகை ஒரு பாட்டில் ரத்தம் எடுத்தா ஒன்னா முழு ரத்தமா போனா ஒருத்தருக்கு பயன்படும், வகைகளாக பிரிக்கப்பட்டால் 4 நபர்களுக்கு பயன்படும். உதாரணமாக சமீபமாக இப்ப சென்னை மற்றும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் டெங்கு காய்ச்சல் என்று. டெங்கு காய்ச்சல் என்னவென்றால் அந்த டெங்கு காய்ச்சல் வந்து எய்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கொசுக்கடியால் வர வேண்டியது. அதில் ரத்த பரிசோதனை செய்து பார்த்தால் ரத்தத்தினுடைய தட்டை அணுக்கள் மிகவும் குறைவாக இருக்கும். அதாவது சாதாரணமாக ஒரு மனிதனுடைய உடலில் ரத்தத்தில் தட்டை அணுக்கள் என்று சொல்லக்கூடிய பிளேட்லெட் என்று சொல்வார்கள், பிளட் பிளேட்லெட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அது தமிழில் ரத்த தட்டை அணுக்கள் என்று சொல்வார்கள். இந்த தட்டை அணுக்கள் ஒரு மனிதனுடைய உடலில் 1.5 லட்சம், அதாவது 1500 முதல் 2.5 லட்சம் செல்கள் வரை இருக்கும். குறிப்பாக இந்த எய்டிஸ் கொசுவால் கடிக்கப்பட்டு இந்த டெங்கு ஃபீவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ரத்தத்தின் சிவப்பணுக்கள் மிகவும் குறைந்து காணப்படும். இப்போ உதாரணமாக 4,000 முதல் 5,000 கூட குறைந்து காணப்படும். அவ்வாறு குறைந்து காணப்படும் பொழுது அவருடைய உடலினுடைய ரத்தத்தின் உறையின் தன்மை குறைந்து பல்வேறு இடங்களில் ரத்தம் கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி நிலைமை வந்தால் அவர்களுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும். சோ அவர்களுக்கு பிளேட்லெட்மெண்ட் தனியா கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுறது, அவங்களுக்கு ஃபுல் பிளட் கொடுக்க வேண்டியிருக்கும், பிபி கம்மி ஆயிடும், சோ ஃபுல் பிளட் கொடுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ரத்தத்தை பிரிச்சு கொடுக்கலாம். இது மாதிரி ரத்தம் வந்து மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். அது மாதிரி ரத்தத்தை கொடுக்கலாம். ரெண்டாவது, ஒவ்வொருவருக்கும் கடவுளால் கொடுக்கப்பட்ட கிட்னி இரண்டு இருக்கிறது. அதில் உயிருடன் இருக்கும் பொழுது அவருடைய உறவினர்கள் ஒத்துழைப்புடன் இருந்தால் ஒரு கிட்னி தானமாக கொடுக்கலாம். இது ஒவ்வொருவருக்கும் படைக்கப்பட்ட கல்லீரல் என்று சொல்லக்கூடிய பகுதியானது உடலின் மிகவும் முக்கியமான உறுப்பு. அது வந்து ஒரு மனிதனுக்கு 1.5 கிலோ வரையில் இருக்கும். சராசரி ஆவரேஜான அடல்ட்டுக்கு, குழந்தைகளுக்கு இல்ல, ஒரு 50 கிலோ எடையுள்ள ஒரு சராசரி அடல்ட் சொல்லக்கூடிய ஒரு 30-40 வயது உள்ளவர்களுக்கு 1.5 கிலோ வரை இருக்கும். ஒரு பகுதி, அதாவது ஒரு 300-400 கிராம் லிவரை வெட்டி எடுத்து தானமாக கொடுக்கலாம். அது உயிருடன் இருக்கும்போது கொடுக்கலாம். குடலின் ஒரு பகுதியை கொடுக்கலாம். ஈவன் எலும்பு கூட கொடுக்கலாம். எலும்புல உள்ள போன் மேர் என்று சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜையை கொடுக்கலாம். மேலை நாடுகள்லாம் பார்த்தா எப்படி எலும்பு பிளட் பேங்க் இருக்கோ அது மாதிரி போன் மேரோ பேங்கே இருக்கு. அது வந்து சில பிளட் கேன்சர் எல்லாம் சரி பண்ண உதவலாம். சோ இது போன்ற உறுப்புகள் எல்லாம் வந்து நீங்க உயிரோடு இருக்கும்போது கொடுக்கலாம். அடுத்து வந்து ஒரு மனிதன் மூளைச்சாவு ஏற்பட்டால், மேடம் கேட்டாங்க மூளைச்சாவு என்றால் என்ன என்று. மூளைச்சாவு பல வகையில் ஏற்படலாம். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சக்கரை வியாதி, ஆர் லிவர் ஃபெயிலியர், ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி என்று சொல்வார்கள். ஈரல் வந்து குடிச்சு வர வீக்காயி ஈரல் கெட்டு போய் அவர் மூளைக்கு பாதிச்சிடும், ஹிப்பாட்டிக் என்கெஃபலோபதி, பிரெயின் பாதிச்சிடும். அதே மாதிரி ஒரு டயபெட்டிஸ் ஒரு லெவல்ல ஸ்டேஜுக்கு மேல போய் பாதிச்சிடும், கிட்னி ஃபெயிலியர் ஆகி மூளையை பாதிக்கும். இது மாதிரி சில மெட்டபாலிக் டிசார்டர் சொல்லுவாங்க, அந்த வியாதியால் சில பேர்த்துக்கு மூளை பாதிக்கப்பட்டால் அவங்களையும் வந்து ஒரு ஸ்டேட்டன் ஸ்டேஜில் வந்து சில டெஸ்ட் செய்து மூளைச்சாவை உறுதிப்படுத்தலாம். அடுத்து ஒரு நபர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுறாரு, அவர் வந்து ஹெட் இன்ஜுரி ஆயிடுது. பார்க்க போனா ஜனங்களுக்கு வந்து நம்ம ஹெல்மெட் போட்டுப்போன்னு சொல்றோம், போட்டு போறதில்ல. இப்ப சமீபமா சென்சஸ்ல பாத்தீங்கன்னா, கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு வந்து நீங்க நினைக்கலாம் எல்லாமே வியாதியால ஜனங்க சாவறாங்கன்னு, முற்றிலும் தவறு. கடந்த ஆண்டு இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும் 11,726 பேர் சாலை விபத்தால் மரணம் அடைந்திருக்கிறார்கள். பட் வேற எந்த வியாதியிலையும் 11,726 பேர் எந்த வியாதியில் இறக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட நோயால் இறந்திருக்கார் என்றால் அது சாலை விபத்து ஒன்றுதான். கடந்த மாதம் மட்டும் எங்கள் மருத்துவமனையில் சாலை விபத்தால் பிரெயின் இன்ஜுரி ஆகி 70 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 70 பேரையும் மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் பிரெயின் டெத் டிக்ளேர் பண்ணி அவருடைய உறுப்புகள் எடுக்கலாம். பிரெயின் டெத் என்ன டிக்ளேர் பண்றது எப்படின்னா, இரண்டு நியூரோ சர்ஜன் அல்லது நியூரோ பிசிசியன், நரம்பு மண்டலத்தில் தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள், அதாவது அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கலாம், மருத்துவ நிபுணராக இருக்கலாம், இரண்டு மருத்துவர்கள் அந்த நோயாளியை பரிசோதித்து சில பரிசோதனைகள் செய்து அவர்கள் வந்து மூளைச்சாவு அடைந்தார்களா இல்லை என்பதை குறிப்பிடுவார்கள். முதல் உதாரணமாக இன்று மாலை 6 மணிக்கு குறிப்பிட்டிருக்கிறத பார்த்து பரிசோதித்து அவர்களை மூளைச்சாவு என்று நிர்ணயப்படுத்திவிட்டால் மீண்டும் 6 மணி நேரம் கழித்து, சுமார் 6 மணி நேரம், 6 மணிக்கு ஈவினிங் பார்த்தாங்கன்னா மறுபடி மிட்நைட் 12 பார்த்து அந்த மூளைச்சாவை உறுதி செய்ய வேண்டும். மூளைச்சாவை உறுதி செய்துவிட்டால் அந்த மூளைச்சாவு ஏற்பட்ட நபரின், உதாரணத்துக்கு மகன் மூளைச்சாவு ஏற்பட்டால் அவருடைய தந்தையோ, திருமணமாகிருந்தால் அவருடைய மனைவியோ ஒப்புதலுடன் இந்த உடல் தானம் செய்யலாம். வழக்கமாக இந்த மாதிரி ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் பாத்துட்டீங்கன்னாக்கா மெடிக்கல் லீகல் கேஸ் சட்டம் சார்ந்த துறையை சார்ந்ததா இருக்கும். ஆகவே இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணும்னா, அந்த சட்டம் சார்ந்த துறையை சார்ந்த அதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்னு ஒருத்திருப்பாங்க, பொதுவா ஆய்வாளர், காவல்துறை ஆய்வாளர், அவர்கிட்ட இருந்து NOC வாங்கணும். NOC வாங்கிக்கிட்டு ஃபாதர் மதரோ, அதாவது பிளட் ரிலேஷன்ஸ் அல்லது வாரிசுதாரர் கையொப்பம் இட்டால் அந்த கையொப்பத்துடன் என்னென்ன உறுப்பு எடுக்க முடியுமோ அந்த உறுப்புகளை எடுத்து தேவையானவர்கள் பொறுத்து செய்யலாம். இதுதான் மூளைச்சாவுங்கிறது. முழு சாவுன்னு சொல்றது மேடம் கேட்டது என்னன்னா, அவரோட ரத்த ஓட்டம் ஃபுல்லா நின்றுடும், ஹார்ட் ஸ்டாப் ஆயிடும், லங்ஸ் ஸ்டாப் ஆயிடும், பிரெயின் ஸ்டாப் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன ஆயிடுனா அவங்களுடைய உடல் உறுப்புகளை எடுத்து உபயோகிக்க முடியாது, ஒரே உறுப்பு தவிர. அந்த உறுப்பு தான் கண். கண் தானம் தானத்திலே மிகவும் சிறந்தது கண் தானம்.
ரொம்ப அருமையா விளக்கமா சொன்னீங்க சார். உயிரோட இருக்கும்போது என்னென்ன உறுப்புகளை தானம் கொடுக்கலாம், மூளைச்சாவு, நார்மல் டெத் அப்படின்னா என்னங்கறத ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்ட்டு, என்ன ப்ரொசீஜர் சார்?
உதாரணமா இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ உடல் தானம் செய்பவர்களுக்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. ஒன்னு வந்து, உடல் தானம் செய்ய விரும்புவோர் அது முழு உறுப்புமுடையவராக இருத்தல் வேண்டும். ஃபுல்லா அவங்க வந்து ஃபுல் கன்சென்ட், இண்டிவிஜுவலே வந்து முழு ஒப்புதலுடன் கொடுக்க வேண்டும். ரெண்டு, அவர் ஒரு உயிலில் பிளட்ஜ் பண்ணணும். 20 ரூபாய்க்கு ஒருத்தப்பட்டுள்ள ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல தன் உடலை தானம் செய்வதாக எழுதி கையொப்பம் இடுதல் வேண்டும். அந்த கையொப்பத்தை நோட்டரி பப்ளிக் என்று சொல்லக்கூடிய வக்கீல் முன்னாடி பதிவு செய்தல் வேண்டும். அடுத்தது, அந்த உயிலில் கணவர், அல்லது மனைவி அல்லது பெற்றோர் மற்றும் வாரிசுகள் ஒப்புதல் கையெழுத்தல் வேண்டும். அதாவது அந்த கன்சர்ன் ஃபார்ம்ல இந்த இண்டிவிஜுவல் கையெழுத்து போட்டு ரெண்டு விட்னஸ் சாட்சிகள் கையெழுத்து வேண்டும். அதுல ஒரு சாட்சி வந்து கண்டிப்பாக ரிலேஷன்ஸ் ஆஃப் த லீகல் ஹெயர்ஸ் வாரிசுதாராக இருக்க வேண்டும். இன்னொரு சாட்சி வந்து வாரிசுதாராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு சாட்சி வந்து வாரிசுதாராக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது மாதிரி பதிவு செய்த பேப்பர் கன்சர்ன் பேப்பரையும் நோட்டரி பப்ளிக்டமான பிளச்சி பேப்பர் ரெண்டையும் ஒரிஜினல் காப்பியை வந்து நீங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி உங்ககிட்ட வச்சுக்கிட்டு அந்த ரெண்டையும் எடுத்துட்டு வந்து கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நீங்கள் வந்து அந்த உடலை தானம் செய்ய விரும்பினால் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள அனாட்டமி என்று சொல்லக்கூடிய உடல்குறு இயல் பகுதிக்கு சென்று அங்குள்ள பேராசிரியரிடையும் அந்த ரெண்டு பேப்பரையும் டெபாசிட் பண்ணி அது ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வாங்கிக்கணும். அப்புறம் இந்த இண்டிவிஜுவல் இறந்துட்டாங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அந்த ஜெராக்ஸ் காப்பி நீங்க ரெண்டு வச்சிருப்பீங்க, அதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து பாடியை கொண்டாந்துட்டீங்கன்னா வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த பாடியை நாங்க ரிசீவ் பண்ணி அதை வந்து நான் எங்களுடைய பொறுப்பிலேயே மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் அழைச்சி அதை பதப்படுத்தி மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்படும்.
எவ்வளவு நேரத்துக்குள்ள வந்து உங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அது ஒண்ணு. இப்ப ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாரு, இப்ப வெளியூர் வேலை நிமித்தமாகவோ ஏதோ ஒரு விஷயமா வெளியூர் போயிருக்கிறாரு, அங்க இறந்துட்டாரு, அப்ப அங்க வந்து நம்ம கொடுக்க முடியுமா?
உதாரணமாக அந்த நபர் இறந்த உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து ஒப்படைத்தல் நல்லது. அதாவது இப்ப இப்பெல்லாம் முன்ன மாதிரி நம்ம வந்து இறந்த உடனே கீழே போட்டுறது இல்ல, அது வந்து முறையா நமக்கு வந்து வந்து மாடர்ன் வேர்ல்டுல நல்ல விஞ்ஞானம் வளர்ந்ததுல நிறைய பிரசர்வேஷன் ப்ராசஸ் நிறைய இருக்கு. அதனால ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சா கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம். உதாரணமா ஒரு 4-5 மணி நேரத்துல வந்து ஒரு மனிதனுடைய உடல் விரைப்புத்தன்மை அடைந்துவிடும். அந்த விரைப்புத்தன்மை அடையாம பார்த்து அதுக்கு முன்னாடி கொடுத்தது நல்லது. 5 மணி நேரத்துக்குள் கொடுத்தா நல்லது, இல்லைன்னா அதுக்கப்புறம் கொடுத்தா கூட பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனா கண்ணை நீங்க தானமாக செய்ய வேண்டும் என்று விரும்பினால் கண்ணை வந்து 5 மணி நேரத்திற்குள் கண்டிப்பாக 5 மணி நேரத்துக்குள் எடுக்க வேண்டும். இதுக்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. யாராரு கண் தானம் செய்யலாம், யாராரு கண் தானம் செய்யக்கூடாது. ஒருத்தர் கேட்பாங்க, சார் எங்க அப்பாவுக்கு வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க, எங்க அப்பாவுக்கு ரெண்டு கண்ணிலையும் கேட்ராக்ட் பண்ணியாச்சுங்க சார், அது என்ன பண்ணலாம்? இரண்டு கண்களையும் கேட்ராக்ட் செய்திருந்தாலும் கண்ணை தானமாக செய்யலாம். கண் தானம் என்பது ஒருவருடைய கண்ணை ஃபுல்லா வந்து நம்ம மேடம் முதல்ல சொன்னாங்க ஆரம்பத்துல, அந்த கண்ணப்ப நாயனார் வந்து ஒரு அம்பு எடுத்து தன்னுடைய காலை ஒரு பகுதியை எடுத்து சிவபிரமணன் மேல் வைத்து தன்னுடைய அம்பு மூலம் ஒரு கண்ணை எடுக்கும் நோண்டி எடுப்பார். அது மாதிரி கண்ணை நோண்டது இல்ல, இதுல டிஸ்பிகர்மெண்டே உங்களுக்கு வராது. அந்த கருவிழியை மட்டும் அழகாக எடுத்து அதற்கு வேணா உங்களுக்கு பிளாஸ்டிக் கருவிழி வச்சு பொருத்தி கொடுத்துருவாங்க. கருவிழியை மட்டும் தான் அழகாக எடுப்பாங்க. அதனால உங்களுக்கு கேட்ராக்ட்ங்கிறது அந்த லென்ஸ் தான் எடுக்கிறாங்க, கருவிழி பத்திரமா இருக்கும். கருவிழியில ஏதாவது ஊனமடைந்து கருவிழியில ஏதாவது புண்ணு இருந்தா அந்த கண் எடுக்க முடியாது. சோ யாராவது கண்ணு கொடுக்கலாம்னா எல்லாரும் கண்ணு கொடுக்கலாம். பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் உள்ள முதியவர் வரை கண் கொடுக்கலாம் ஆச்சுங்களா. அதே மாதிரி ரெண்டு கேட்ராக்ட் பண்ணாலும் கண்ணு கொடுக்கலாம். யாரு கண்ணு கொடுக்க முடியாதுன்னா இப்போ வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, பாய்சனிங் சாப்பிடுறாங்க, செப்டிசிமியான்ற வியாதியால் உடம்புல சீலேறி சாகிறது, HIV பேஷண்ட், இது மாதிரி சில குறிப்பிட்ட வியாதி உடையவர்கள் மட்டும் அந்த கண்ணு வந்து பாதிச்சிருக்கும், அந்த கண்ணை கொடுக்க முடியாது. ஆகவே கண் தானம் என்பது நமக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 25% கண்ணு தான் கிடைக்குது. ஆகவே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் அனைவரும் கண் தானம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மேடம் கேட்ட கேள்வி பிரகாரம், சப்போஸ் ஒருத்தர் பிளட்ஜ் இங்க கொடுத்துறீங்க, கோவை மருத்துவக் கல்லூரியில கொடுத்துறீங்க, அந்த நம்பர் வந்து சென்னையிலேயோ இல்ல திருநெல்வேலியிலோ இறந்துட்டாங்கன்னா திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உங்க பாடியை கொடுக்கலாம். இந்த பேப்பர் காட்டலாம். சப்போஸ் அக்னாலஜ்மெண்ட் கொண்டு போகலாம் கூட புதுசா ஒரு பிளட்ஜ் பண்ணி புதுசா ஒரு கன்சென்ட் கொடுத்து பாடியை கொடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை.
சார் இப்ப அவங்கவுங்க மத சடங்கு படி அந்த பைனல் ரிச்சுவல்ஸ் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொடுக்கலாமா? அது ஒண்ணு. அப்புறம் பிளட்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் டினை பண்ணலாமா, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாமா? எவ்வளவு நாள் வரைக்கும் வந்து அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த பாடியை பார்க்கலாம்?
அதாவது ரிச்சுவல்ஸ் வந்து அவங்க மத சடங்கு படி பொறுமையா செஞ்சுட்டு வரலாம், அது ஒன்றும் அவசரமே கிடையாது. ஒன்னு. ரெண்டாவது பாடியை வந்து பாக்கணும்னா அந்த பாடி சப்போஸ் இன்னைக்கு ஒரு பாடி கொடுத்தா நாளைக்கு உடனே நாங்க வந்து எம்பாம் பண்ணி பிரிசர்வ் பண்ணி வச்சிருவோம். ஆன் டிமாண்ட் பொறுத்து பாடி உடனே தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து டிசெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த பாடி இருக்கிறவங்களும் அவங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பாடியை பாக்கலாம், ஒன்னும் தவறு கிடையாது. பிளட்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் இப்ப பிளட்ஜ் பண்ணிடுறோம் கொடுக்கறேன்னு நாளைக்கு வந்து அவங்க மகன்களோ மனைவியோ விருப்பப்படாம கணவர் மட்டும் ரொம்ப தொந்தரவு பண்ணி உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய தொந்தரவு தாங்க பிளட்ஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெஃப்யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. அது ஒன்னும் சூ பண்ணவோ லீகலைஸ் பண்ணவோ முடியாது.
இதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்குதுங்களா சார்? யார் யார் வந்து இதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம்?
யார் வேணாலும் பண்ணலாங்க. இந்த மைனர்னா மைனர் அவங்க கையெழுத்து பத்தாது, கண்டிப்பா பேரண்ட்ஸ் கையெழுத்து போடணும். பட் யார் வேணாலும் பாடி பிளட்ஜ் பண்ணலாம், ஒன்னும் தப்பு கிடையாது.
நீங்க சொன்னீங்க அதாவது எம்பாம் பண்றதுக்கு மறுநாள் கூட பண்ணலாம், இல்ல லேட்டா கூட பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த ப்ரொசீஜர் என்னென்ன, ஒன்ஸ் டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது, அனாட்டமி டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது அதை சொல்லுங்களேன்.
இந்த பாடியை ரிசீவ் பண்ண உடனே நாங்க வந்து என்ட்ரி போட்டுட்டு ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது, என்ட்ரி போட்டுட்டு அந்த பாடியை வந்து எங்க வெஹிக்கிள் மூலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போய் எம்பாமிங் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அது வழியா சில பிரசர்வேட்டிவ்ஸ் இருக்குங்க, அதை வாங்கி அந்த வெசல்ஸ் வழியா உள்ள தள்ளி கம்ப்ளீட்டா நீட்டா பிரசர்வ் பண்ணிடுவோம். பிரசர்வ் பண்ணிட்டு பாடி வில் பி பிரசர்வ்டு ஃபார் இயர்ஸ் டுகெதர். அதுக்கப்புறம் மேல ஆயில் போட்டு பிரசர்வேஷன் ஃபார்மலின் ஆயில் எல்லாம் போட்டு பிரசர்வ் பண்ணி வச்சிருப்போம். அவ்வளவுதான் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் பண்ண போறல. வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க, தேவைப்படும் போது ஆன் டிமாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படும் போது கொடுப்பாங்க. பாடி வந்து ஒரு நபர் இறந்து விட்டால் அவங்க வந்து தான் இதுவரை வந்து அவங்க தான் வெஹிக்கிள் வச்சு எங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா என்னன்னா இதுல என்னன்னா மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மரணம் வந்து இயற்கை மரணமாக இருக்க வேண்டும், செயற்கை மரணமாக இருக்கக்கூடாது. இப்போதான் ஆக்சிடென்ட்னா போஸ்ட்மார்டம் பண்ணிடுவாங்க, அதுல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துவாங்க, அதனால ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியாது. இப்போ எம்எல்சி கேஸ்னா அதனால இயற்கை மரணமாக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அதாவது வரும்பொழுது இப்ப நீங்க முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க வரும்பொழுது நீங்க ஏற்கனவே டொனேட் பண்ணதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டையும் ஏற்கனவே பிளெக்ஸ் பண்ண பேப்பரையும் கன்சென்ட் ஃபார்முடைய காப்பியும் கொண்டாடும் பொழுது அவர் இறந்ததுக்கான காரணத்துக்கு சர்டிபிகேட்டும் கொண்டாடணும். டெத் சர்டிபிகேட் உங்க கையில கிடைக்காதப்போ அந்த மருத்துவர் உங்க நீங்க பார்த்த ஃபேமிலி டாக்டரோ இல்ல ஹாஸ்பிட்டல் டாக்டரோ இந்த நபர் இதனால் தான் இறந்தார், இறந்து இருப்பிற்கான காஸ் ஆப் டெத் சர்டிபிகேட் வந்து கொண்டாடணும். காஸ் ஆப் டெத் சர்டிபிகேட் இல்லாம அந்த பாடி எடுக்கவே மாட்டாங்க.
இப்ப காஸ் ஆப் டெத் சொன்னீங்க, இப்ப நேச்சுரல் டெத்ல நிறைய இருக்குது, லாங் டேர்ம் இல்னஸ்ல கூட டெத் ஆகுது, அந்த மாதிரிப்பட்ட பாடியை வந்து டொனேட் பண்ணலாமா? உடல் தானம் பற்றிய சந்தேகங்களுக்கு விடையளித்துக் கொண்டிருக்கிறார் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இருப்பிட மருத்துவ அதிகாரி பி சிவபிரகாசம் அவர்கள்.
காஸ் ஆப் டெத் மட்டும் நேச்சுரலா இருக்கணும், அவ்வளவுதான். வந்து அகால மரணம் என்று சொல்லக்கூடிய செயற்கை மரணங்கள் இருக்கக்கூடாது, சூசைடல், பாய்சனிங், ஆக்சிடென்டல் டெத் இது மாதிரி இல்லாம 6 மாசம் கோமாவில் இருந்து டெத் ஆனா கூட கொண்டாடலாம். வி வில் ரிசீவ் த பாடி, அது ஒன்னும் வி வில் பிரசர்வ் இட் அண்ட் யூஸ் ஃபார் தி இது பண்ணும்.
இப்ப கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில போதுமான அளவு பாடிஸ் இருக்குதுங்களா? அனாட்டமி கிளாஸ் வந்து சஃபர் ஆகாத அளவுக்கு இருக்குதுங்களா?
குறிப்பாக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டொனேட்டட் பாடி மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஒரு நான் பதவி வைத்த 5 ஆண்டுகளில் இந்த ஆண்டு மட்டும்தான் டொனேஷன் அதிகமா வந்திருக்கு. ஒரு இதுவரை ஒரு 10 பாடி பக்கமா ரிசீவ் பண்ணிக்கிறேன். அது இல்லாம அன்கிளைம் பாடிஸ் எங்கிட்ட கொஞ்சம் இருக்கும், அது நாங்களை வந்து லோக்கல் அத்தாரிட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரசர்வ் பண்ணி எங்களுக்கு பிரசன்ட் தேவையான பாடிகள் இருக்கு.
இப்ப தனியார் மருத்துவமனைகள் நிறைய வந்திருக்குது இல்லீங்களா, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்து எப்படி அவங்களுக்கு எப்படி பாடி ரிசீவ் பண்றாங்க, அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குதுங்களா?
தனியார் மருத்துவக் கல்லூரியில வந்து எப்படின்னா அவங்க வந்து இது மாதிரி அவங்க டொனேஷன் அவங்க மருத்துவக் கல்லூரி பண்ண முடியாது. அவங்க வந்து அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி, இதற்கு முன்பு 25,000 என்று நினைக்கிறேன், இப்பொழுது கரெக்டா தெரியல எனக்கு, பட் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலிருந்து எக்ஸா இருந்தா அவங்ககிட்ட பாடி வாங்கிக்கலாம், கொடுப்பாங்க.
இப்ப ஒரு நபர் வந்து தன்னுடைய உறுப்பை வந்து தனித்தனியா, இப்ப கண் வந்து இந்த மருத்துவமனைக்கு, ஈரல் வந்து இந்த மருத்துவமனைக்கு, இதயம் வந்து இந்த மருத்துவமனைக்கு அப்படின்னு தனித்தனியா வேறுபடுத்தி சொல்ல அவங்களுக்கு உரிமை இருக்குதுங்களா?
அதான் இது வந்து எப்படின்னாங்க, இந்த மறுபடியும் அகைன் இது வந்து ஒரு நபர் மூளைச்சாவு ஆனா மட்டும்தான் இந்த இது செய்ய முடியும். நீங்க கேக்குறது கண்ணு வந்து இறந்ததுக்கு அப்புறம், ஒரு அவங்க பிளச் பண்ணலாம், இது வந்து அரவிந்த் மருத்துவமனைக்கு தான் கொடுக்கணும், அவங்க அரவிந்த் மருந்து தான் கொடுக்கணும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் அவங்க வேற யாரையும் கூப்பிட்டு வந்து எடுத்தா அது ஒன்றும் செய்ய முடியாது, பட் கொடுக்கலாம். ரெண்டாவது மற்ற இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பையும் பாத்தீங்கன்னா மூளைச்சாவான உடனே தான், மூளைச்சாவான உடனே அது வந்து இதுவரையில வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அது வந்து எடுக்கிற அளவு, இப்ப உதாரணமாக சென்னை மருத்துவக் கல்லூரி போன்ற மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி இந்த வசதிகள் அதிகமாக இருக்கின்றன. நமது கோவை மருத்துவக் கல்லூரி போன்ற மருத்துவ இன்னும் டைரக்ஷன் எங்களுக்கு சரியா வரல. வந்ததுன்னா இப்ப எங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்லாம் நாங்க பண்றது இல்ல, அது வசதி இல்லாதனால உடனே இதயத்தை எடுத்து பொருத்த முடியாது. பட் அவங்க அது மாதிரி சொன்னாங்கன்னா அது வந்து இப்போ கமர்சியலைசேஷன் ஆயிடும். இப்ப உதாரணத்துக்கு எனக்கு இந்த இதை வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற இந்த நபருக்கு கொடுக்கணும் சொல்ல முடியாது, இந்த நபருக்கு தேவையில்லை தெரியாது, அது ஆன் டிமாண்ட பொறுத்து எமர்ஜென்சியை பொறுத்து வாங்கிக்கலாம். அது இன்னும் தெளிவா தெரியல, அது இந்த நபருக்கு கொடுக்கலாம் அந்த நபருக்கு கொடுக்கலாங்கிறது அது கொஞ்சம் டெலிகேட் சிச்சுவேஷன். எப்படி கொடுக்கறது ஏன்னா அது ஒரு நபர் இறந்துருவாங்க, ஹார்ட் எடுப்போம், அந்த ஒரு எந்த இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஹார்ட் தேவைப்படாது, அப்ப ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டல் தேவைப்படும், அந்த ஒரு மிகவும் ப்ரீசியஸ் பொருளை வந்து வேஸ்ட் பண்ணுவானே, அது தேவைப்பட்ட ஆன் டிமாண்ட்ல தேவைப்பட்டவர்கள் கொடுக்கலாம்.
இப்ப சமீபத்தில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த நபர் வந்து மனைவியிடம் இருந்து பிரிந்து வாழ்ந்தவர், விவகாரத்து ஆகல ஆனா பிளிச் பண்ணிருக்கிறாங்க உடம்ப, இது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் மனைவிக்கு தெரிய வருது, அப்புறம் வந்து கொடுக்க கூடாது அப்படின்ட்டு ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் நடந்திருக்குதுங்களா?
இது மாதிரி என்னோட என்ன வரலீங்க, இது மாதிரி நிகழ்வு வரல, பட் வரலாம், இது மாதிரி நிகழ்வு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. எனக்கே ஒரு நபர் வந்து என்னை அணுகி, சார் இது மாதிரி நீங்க இதை கொடுத்துட்டு இதில் நான் கொடுத்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், கண்டிப்பா வாரிசார் கையெழுத்து வேணுமா சார் அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க சார் வேணும் அப்படின்னு. சார் இது கஷ்டம் சார், வாரிசுதார வாங்குறது கஷ்டம், என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. இதுவரை டெலிகேட் சிச்சுவேஷன், இதுக்குன்னு கரெக்ட் டைரக்ஷன் எதுவும் எங்களுக்கு இல்ல. பட் இதுவரையில அது மாதிரி வாரிசுதார் இல்லைனாலும் ரெண்டு விட்னஸும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிதான் வாங்கிட்டு இருக்கிறோம். பட் நாளைக்கு வந்து இது வந்து நாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா 3 மாசம் கழிச்சு மேடம் கேட்ட மாதிரி இன்னொரு மணி வந்து கேட்டாங்கன்னா அது கொஞ்சம் டெலிகேட் சிச்சுவேஷன் தான். பட் நாங்க இதுக்கெல்லாம் லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோமா பிரச்சனை இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அன்கிளைம்டு பாடி எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருது, ஒரு ரோட்ல அவங்க நாட்டு வீட்டுல கொண்டாந்து எங்க ஹாஸ்பிட்டல போடுறாங்க, அவங்க யாருனே அன்னோன் பேஷண்ட் வராங்க, அவங்க வந்து எங்க மருத்துவமனையில இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களை வந்து ஒரு வாரம் வச்சிருப்போம், ஒரு வாரம் வச்சு யாரும் கிளைம் பண்ணலன்னா வி வில் கிரிமேட் த பாடி அவர் செல்ஃப் த்ரூ சம் வாலண்டரி ஏஜென்சிஸ். இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அவங்க வந்து நாளைக்கு ஒண்ணுமே கேட்க முடியாது. ஏன்னா வித் த கன்சர்ன் வித் த பர்மிஷன் ஆஃப் த லோக்கல் அத்தாரிட்டி வி ஆர் டூயிங் இட். சோ அவங்க கேட்க முடியாது, அது மாதிரி கேட்க முடியாது.
இங்க ஏதாவது பிரைவேட் சோசியல் ஆர்கனைசேஷன் இதுல ஏதாவது ஈடுபடுத்திருக்காங்களா? ஏன்னா அப்படின்னு சில சமயங்கள்ல பாக்க போனா இது கமர்ஷியலைஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது.
இது கமர்ஷியலைஸ் நிறைய ஆனதுனாலதான் நிறைய கிட்னி ஸ்கேம் வந்ததுனாலதான். இப்ப பாத்தீங்கன்னா கிட்னி வந்து ஒன்லி த பிளட் டோனர்ஸ் கேன் டொனேட் த கிட்னிஸ் டு அதர்ஸ். இப்ப நான் நினைச்சா யாருக்குமே கிட்னி கொடுக்க முடியாது. என்னுடைய குடும்பத்துல யாருக்காவது என்னுடைய மனைவிக்கோ மகனுக்கோ மகளுக்கோ இருந்தா மட்டும்தான் நான் கொடுக்க முடியும், இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. ஆகவே இது காரணம் வந்து இந்த கிட்னி ஸ்கேம்னாலதான். சோசியல் ஆர்கனைசேஷன் MOHAN மோகன் பவுண்டேஷன் ஒன்று இருக்கு, அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷனல் மீன் இன்டர் ஸ்டேட் லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத் மெட்ராஸ் இது லெவல்ல மோகன் MOHAN மல்டி ஆர்கன் ஹார்வெஸ்டிங் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷன்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை தொடர்பு கொண்டா இது மாதிரி தேவைப்படுறவங்க அவங்க மோகன் பவுண்டேஷன் ஆர்கன் டொனேஷன் பார்த்து நெட்ல பார்த்து தொடர்பு கொண்டா அவங்க வந்து இந்த மாதிரி சமயத்துல உதவிகரமா இருப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு.
எந்த மாநிலத்தில் அதிகமா உடல் தானம் வழங்கப்படுகிறது, எது ரொம்ப கம்மியா இருக்கு, அப்படி ஏதாவது புள்ளி விவரங்கள் இருக்குதுங்களா?
அதிகமா வந்து நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் தமிழகத்தில் தான். டொனேஷன் வந்து ஐ டொனேஷன் பிளட் டொனேஷன் பாடி டொனேஷன் எல்லாம் கண்டிப்பா தமிழகத்தில் தான். பட் எந்த மாநிலத்தில் குறைவு எனக்கு தெரியலைங்க. அதிகம் நம்ம பெருமைப்படலாம் நம்ம தமிழகத்தில் தான் அதிகமா.
நீங்க சொன்னீங்க இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது அந்த உறுப்பு தேவைப்பட்டாதான் எடுப்பாங்க அப்படின்ட்டு எப்படி மேட்ச் செய்யறாங்க? அதை உங்களுக்கு வந்து ஏற்கனவே முன்னாலே தெரியப்படுத்தி இருப்பாங்களா? அதை பத்தி சொல்லுங்களேன்
மேடம். அது பிளட் குரூப்பையும் டிசு மேட்சும் பண்ணுவாங்க. பிளட் குரூப் மேட்ச் பண்ணுவாங்க, சேம் பிளட் குரூப்பா இருக்கணும். இப்ப கிட்னி டிரான்ஸ்பிளான்னா டிசு மேட்சிங் பண்ணுவாங்க, மேட்சிங் வந்துதான் எடுப்பாங்க. ஈவன் வந்து பிளட் ரிலேஷன்ஸா இருந்தா கூட அவங்க வந்து டிஷு மேட்சிங் வந்துதான் எடுப்பாங்க. அதர்வைஸ் கிட்னி கொடுத்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு வேஸ்ட் ஆயிடும்.
நீங்க நிகழ்ச்சியில முதலே சொன்னீங்க உடல் உறுப்புகள், அதாவது உயிருடன் இருக்கும்போது சில உறுப்புகளை வந்து தானமா கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிட்னி, ரத்த தானம் அதெல்லாம் நீங்க சொன்னீங்க. ஈரல்ல ஒரு பகுதி, நுரையீரல், குடல், கணையம் அப்படின்ட்டு, அப்ப அதெல்லாம் கொடுத்துட்டு ஒருத்தரால வந்து எவ்வளவு தூரம் ஹெல்த்தியா நார்மல் லைஃப் லாஞ்சிவிட்டி அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
உதாரணத்துக்கு இப்போ சிறுநீரகம் பாத்தீங்கன்னா, ரெண்டு சிறுநீரகத்துல ஒரு சிறுநீரகம் கொடுத்தா அந்த இன்னொரு சிறுநீரகம் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அவங்க உடல்நிலையை சரியா பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு சிறுநீரகம் அவருக்கு பழுதப்பட்டால் அவருடைய லாங்குவிட்டி குறையறதுக்கு, லைஃப் லாங்குவிட்டி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு இன்னொரு டிரான்ஸ்பிளான் தேவைப்படும் ஒண்ணுங்க. ரெண்டாவது ஈரெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஈரெல்லாம் லாங்குவிட்டி வில் பி த சேம். கணையம், இண்டஸ்டைன் இதெல்லாம் வந்து லாங்குவிட்டி நல்லா இருக்கும். கிட்னி ஒண்ணுதான், ரெண்டு கிட்னில ஒரு கிட்னி கொடுத்துட்டா ஒரு கிட்னி தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அந்த கிட்னி அவங்க கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகாம, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகாம, அவங்க ரெகுலரா அவங்க கிட்னியை செக்அப் பண்ணி கண்ட டேப்லெட்ஸ் சாப்பிடாம கிட்னி பாதிக்காத மாதிரி சில மருந்து மாத்திரைகள் கிட்னியை பாதிக்கும், அதெல்லாம் வந்து சாப்பிட்டு அவங்க கிட்னியை பழுதடையாம கொஞ்சம் ஜாக்கிரதையா உடலை பாத்துக்கிறது நல்லது. கண்டிப்பா அது பாதிச்சா கொஞ்சம் லாங்குவிட்டி கம்மி தான்.
இப்ப இந்த பிரித்து எடுக்கப்படுகிற உடல் உறுப்புகள் இருக்குது இல்லைங்க சார், அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் அதுக்கு லைஃப் இருக்கும் இல்லீங்களா, அதை பத்தி சொல்ல முடியுங்களா?
ஹார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா வச்சிருந்தங்க, இங்க இருந்து கொண்டு போனேன்னே ஒரு சர்டன் அவர் 1 hour நினைக்கிறேங்க. அந்த அவர்ல கொண்டு போய் அங்க அந்த பேஷண்ட் வச்சு இப்ப ஜாயின் பண்ணும். கிட்னி வந்து ஒரு ஃபியூ அவர்ஸ் வச்சுக்கலாம். மற்ற விஷயம் எனக்கு வந்து அவ்வளவு தெரியல. பிகாஸ் இந்த கணையம், போன்மேரோ பேங்க் இருக்கு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கு. பிளட் பேங்க் மாதிரி தான் போன்மேரோ. இதெல்லாம் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் அப்போவோ வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் போயிடும், அதனால அதை அப்போ வைக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். நமது நாட்டில் வந்து இதெல்லாம் வந்து இன்னும் பிரபல்யம் ஆகல இந்த ஆர்கன் டொனேஷன். இதுவரை நம்ம அதிகமா பண்ணிட்டு கிட்னி டொனேஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூ ஹார்ட் டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அதிகமா பண்றது கிட்னி டிரான்ஸ்பிளான் தான்.
இப்ப பாடி டொனேஷன் ஒரு GH கொடுக்கறோம் அப்படின்னா ஹோல் பாடியுமே நீங்க வாங்கிக்குவீங்க இல்லீங்க சார், அதுல வந்து அந்த உறுப்புகள் எல்லாம் நீங்க எப்படி பிரிச்சு எடுக்கிறீங்க? அந்த ப்ரொசீஜர் படி உங்க அனாட்டமி இருக்கும் இல்லையா, அதை எங்க நேயர்களுக்காக சொல்லுங்களேன்.
பாடி டொனேஷன் நாங்க உறுப்பில் நான் பிரிச்சு எடுக்கிறது இல்ல. அது என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் முதலாவண்டு சேர்ந்த உடனே அவங்க படிக்க வேண்டிய பகுதி வந்து உடற்கூறியல், பிசியாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, இந்த மூணு சப்ஜெக்ட் படிப்போம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அனாட்டமி. அனாட்டமி தியேட்டர்ல வந்து ஒரு 350 மாணவர்கள் தான், 50 பேரை வந்து ஒரு மூணு பேட்சா பிரிச்சு 50 பேரை வந்து அனாட்டமி டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிருவோம். அந்த 50 பேருக்கு வந்து ஒரு சப்போஸ் அஞ்சு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களா, அஞ்சு பாடி தான் எங்கிட்ட எடுத்து கொடுப்போம்னா 10 பாடி ஒருத்தர் அலாட் பண்ணுவோம். சோ ஒரு ரெண்டு பேர் வந்து வி வில் அலாட் ஹெட், ரெண்டு பேத்துக்கு அப்பர் லிம் அலாட் பண்ணுவோம், ரெண்டு பேத்துக்கு செஸ்ட் அலாட் பண்ணுவோம், ரெண்டு பேத்துக்கு அப்டமன் அலாட் பண்ணுவோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை வந்து படிப்பாங்க. கடைசியா அந்த போன் வரவரெல்லாம் பிரிச்சு படிப்பாங்க, போனே எடுத்து போனையும் படிப்பாங்க. இதுதான் பண்றது. மற்றபடி எல்லாம் ஒரே சமயம் பிரிச்சு எடுக்கிறது இல்ல. இப்போ ஸ்பிலீன்னா ஸ்பிலீன் படிப்போம், லிவர்னா லிவரை படிப்போம்.
இப்ப உடல் தானத்துக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்ன விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்திட்டு வருது?
உடல் தானத்துக்காக இதுவரை விழிப்புணர்வு ஒன்னு சொல்ல முடியாதுங்க. நான் வந்து என்னுடைய தனி முயற்சியால நான் வந்து பங்கேற்கும் அனைத்து கூட்டங்களிலும் முடிவாக நான் முடிக்கும் பொழுது இங்கு அதை சொல்ல போறேன். பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், தயவு செய்து எல்லோரும் உங்களுடைய கண்களை தானமாக செய்யுங்கள். இறந்த பின்பு மண்ணுக்கு இரையாகும் உங்க உடலை மருத்துவ மாணவர்களுக்கு படிப்புக்காக வழங்குங்கள். ரத்தத்தை தானமாக செய்யுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.
உடல் தானத்தை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. உடல் தானம் விஷயமாக நேயர்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டா உங்களை தொடர்பு கொள்ளலாமா?
கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி எண் 9443742740.
உடல் தானம் குறித்த எங்க சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம் மேடம்.
இதுவரை உடல் தானம் பற்றி விளக்கமாக கூறினார் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இருப்பிட மருத்துவ அதிகாரி பி. சிவபிரகாசம் அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் என். கோமா.